ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருஞான சம்பந்தர் வந்தார். வந்தவரை திருஞான சம்பந்தர் வேற்று மதத்தவர் அல்லவா? பாண்டியன் வந்து சமண மதத்தவன். அவரை இழிவுபடுத்திருக்கணும். திருஞான சம்பந்தரை இழிவுபடுத்திருக்கணும். இழிவுபடுத்தல. இதுவும் அவனுடைய நல்வினை பயன்தான். திருஞான சம்பந்தர் வந்தார். அவரோ குழந்தை, இவனோ பாண்டியன் அரசன். தலைமாட்டில் ஒரு இடத்த காட்டி அங்க ஒரு ஆசனம் போட்டு அதை உட்கார சொல்லணும்னா. அவரை கால்மாட்டில் உட்கார சொல்லியிருந்தான்னா என்ன பண்ண முடியும் இல்லையா? தலைமாட்டில் ஒரு ஆசனத்தை காட்டி அதை உட்காரும் அப்படின்னு சொன்ன. உட்கார்ந்தார். பாண்டியனுக்கு ஜுர நோயின்னு சொல்லப்பட்டது. சுவாமிக்கு எந்த ஊருன்னு கேட்கிறான் கூன் பாண்டியன். சீர்காழிக்கு 12 திருநாமம். அந்த 12 திருநாமும் வருகிறது மாதிரி 2 பதியம் பண்ணார் அவன். எதுக்கவே பதியம் எனக்கு நினைவில் இல்லை. 12 பேரும் வரும் அப்படி 2 பதியம் பண்ணாருன்னு என்னுடைய அபிப்பிராயம். தப்பு இருக்கலாம். இதை கேட்ட உடனே அவனுக்கு இந்த தமிழ்ல இருந்த ஒரு ஆர்வம், அன்பு. ஏன்னா தமிழ் நூல்கள் பூரா அவங்க செய்திருக்கிறாங்க. நன்னூலுங்கிற ஒரு இலக்கண நூலை ஒரு சமணம் செய்தது தானே அல்லவா? சிலப்பதிகாரங்கிற ஒரு அற்புதமான நூல் சமணம் செய்தது தானே. இந்த தமிழையும் கேட்டான். துற நோய் ஜாஸ்தியாக இருக்கிறது நான் சொன்னோ அல்லது அம்மையார் மந்திரமாவது நீர் எடுத்த எடுப்புலயே சொல்றார் சாமி. தான் மடியில வச்சிருந்த விபூதியை எடுத்து இந்த பாண்டியனுக்கு பூச போனார். இந்த சமணங்கள் பூசாதன் தான் பூசாதையா? பின்ன என்ன சொல்ற? என்னிட்ட இருக்கிற மந்திரம் அதுதான், என்னிட்ட இருக்கிற மருந்து அதுதான், என்ன சொல்ல சொல்ற அப்படின்னு அவன் விதண்டாவை அவன் பேசினான். நீ வச்சிருக்கிறது சாம்பல் தானே? விபூதிக்கு சாம்பல் என்று ஒரு பேர் உண்டு. திருநாவுக்கரசர் தேவாரத்துல சாம்பலை பூசி தரையில் புரண்டு நின் தாழ் பரவி ஏம்பதிப்பார்கட்கு இறங்கு கண்டாய் அப்படின்னு ஒரு தேவாரம் அல்லவா? சாம்பல் தானே இது? இன்னைக்கு வர்ற விபூதி சாம்பலும் அல்ல, வேற என்னமோ ஒண்ணு வருது இல்லையா? ஆமா, பசுஞ்சாணத்தை சுட்டு பூசிக்கிறது தான் ரைட்டு. அது ஆண்முறையால் ஆற்ற வெந்நீர் அப்படின்பாரு திருஞான சம்பந்தர். பசுஞ்சாணத்தில் இருந்து வர்றதுதான் ரைட்டு. இன்னைக்கு எதோ டூப்ளிகேட் வருது, அதே மாதிரி இதுலயும் வந்துருக்கு. ருத்ராட்சத்தில் கூட டூப்ளிகேட் வருது. ஆமா, பின்ன என்ன பண்ண சொல்றேன்னு சாம்பலை கொண்டாந்து டைரக்டா சாம்பலையே கொண்டாந்து பூசி பார்க்கலாம் அப்படின்னுட்டாங்க. சரி அப்படின்னா மடப்பள்ளி கோயில் மடப்பள்ளி இருக்க சாமிக்கு அன்னதானம் சமைக்கிற இடம் அங்க இருக்கிற சாம்பலை வாரிக்கிட்டு வர சொல்லிட்டு சரிட்டான். அந்த சாம்பலை கொண்டாந்துதான் இவனுக்கு பூசினார். இவர் கையில் இருந்த விபூதி பூசல, இந்த சாம்பலை தான் பூசுறாரு அவர். மந்திரமாவது நேரு பூசி பூசினார். அப்ப சொன்ன அது கூட ஒத்துக்க முடியாது. பாண்டியனுடைய உடம்புல ஒரு பக்கம் நீ பூசு, ஒரு பக்கம் நான் மந்திரம் சொல்றேன். பாண்டியனுடைய உடம்ப ரெண்டு கூரா போட்டு ஒரு கூறு உனக்கு ஒரு கூறு எனக்கு அவன் சொல்லிட்டான். அதுக்கு சரின்ட்டு முடியுமா? மருத்துவ முறைப்படி அது முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். யாராவது வைத்தியங்களை தான் கேட்கணும். ஆட்டோமேட்டிக்கலா உடம்பு பூரா ஜுரம் குறையும் கூடுமே தவிர ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் இருக்கும். ஆனா அந்த பக்கவாதம் மாத்திரம் ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் இருக்காது, அது தெரியுது இல்லையா? பக்கவாதம் வந்து ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் இருக்காது, ரெண்டு பக்கம் சேத்தாப்புல வர்றது இல்லை. இதை ஒரு டாக்டரை கேட்கணும். சரி, வலது பக்கம் நான் பூசுறேன். அந்த சாம்பலை தான் பூசினாருன்னு திருவிளையாண்ட புராணம் சொல்லுது. பெரிய புராணத்துல இந்த செய்தி வரல, திருவிளையாட புராணத்துல வருது. இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த மடப்பள்ளியில இருக்கிற சாம்பல் குப்பைக்கு போறதில்லை. மீனாட்சி கோயிலுக்கும் சொக்கநாதசாமி கோயிலுக்கும் நடுமத்தில் இருக்கிற ஒரு சின்ன கோபுர வாசல்ல ஒரு மாடம் இருக்கு, பெரிய மாடம், அதுல கொண்டாந்து கொட்டிவிடுறான். அன்னைக்கு கொட்டின சாம்பல் தான் இன்னைக்கும் கொட்டிட்டு இருக்கிறான். அதை எல்லாரும் எடுத்து பூசிட்டே இருக்கிறாங்க, இப்பவும் போடுறாங்க. இப்பவும் இந்த சாம்பலை கொண்டு குப்பையில கொட்டுறது இல்லை, அங்கதான் கொட்டுறாங்க, அந்த மாடத்துல அதை எடுத்து பூசிக்கிறாங்க. அப்பதான் அற்புதமான திருப்பதிகம், திருநூற்றுக்கு இப்படி ஒரு பதிகம் எந்த சமய சின்னத்துக்கும் கிடையாது.
மதுரம் ஆவது நீரு பானவத்தேலது நீரு
பாட்டு திருநூற்றினுடைய பெருமையை தான் சொன்னாரே தவிர எனக்கு துறநோய் போயிடும் அதுல வரல அல்லவா? ஆமா, கடைசி பாட்டுலதான் சொல்ற ஆற்றல் அடல் விடையேர் ஆலவாயான் திருநீற்றை. அப்ப கூட அந்த உண்மையை தான் சொல்லிவிட்டார் சாமி. அது இவர் வச்சிருந்தாருனாக்கா இவர் விபூதினு பேரு இல்லையா? மடப்பள்ளியில இருந்து கொண்டு வந்து கொட்டினாங்கல்ல, அதனாலதான் ஆலவாயான் திருநீற்றை. சரியான உண்மையை சொல்லிவிட்டார் சாமி. ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தம். அந்த உண்மையை ஒழுங்க ஒத்துக்கிட்டு சாமி அந்த வேலையை செய்துவிட்டார். முதல்ல ஒரு அஞ்சு பாட்டு பாடினாரு, ஒரு ஒரு பக்கம் இருந்த ஜொரநோய் போச்சு. ரெண்டாவது ஒரு பக்கம் ஒரு அஞ்சாறு பாட்டு பாடுனு ஃபுல்லா அவருக்கு இந்த ஜொரநோயை விட்டு போச்சு. எப்பவுமே தோத்து போனவன் ஜெயிச்சவன சும்மா விட மாட்டான், அடிப்பான் உதைப்பான், வாயில வந்தவாறு பேசுவான். அது அன்னைக்கும் இருக்கு இன்னைக்கும் இருக்கு இல்லையா? அப்ப அவன் அதை ஒத்துக்கல. நடுமத்தில ஒன்னே ஒண்ணு சொல்ல விட்டு போச்சு. இப்படிமா பாண்டியனுக்கு ஜொரநோய் இருக்கு அப்படின்னு கூப்பிடும் போது நான் போகலாமான்னு சொக்கநாசாமியை போய் கேட்கிறாரு. அங்க அவருக்கு திருவாலவாய்க்கு போகணும்னு சொல்லும் போது போகாதேன்னு அப்பர் சொன்ன போது நான் போவேன்னு சொல்லி வேறு கோடி மகன் பண்ணார். இங்க இவங்க வந்து கூப்பிடும் போது நான் போகலாமான்னு சொக்கநாசாமியை போய் கேட்கிறார். வேத வேள்வியை நிந்தனை செய்துடல் ஆதமில்லி அவனோடு தேரரை பாதில் வென்றடிக்க திருவுள்ளமே, நான் போட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ சொக்கநாசாமி சரி போயிட்டு வந்து சொல்லிட்டு பாருப்பு. இவருக்குடைய வாழ்க்கையில பூரா அவருடைய துணைதான். யாரு? பரமசிவனுடைய துணையில தான் இவ்வளவு நடக்குது. அவனுடைய துணை இருக்குன்னு சொன்னா யாருடைய எதிர்ப்பும் ஒண்ணும் நடக்காதே இல்லையா? அவன் அப்போ அவன் சொல்றான், இது ஒண்ணுல செய்தா மாத்திரம் போராது, இன்னும் சிலது செய்ய வேண்டியிருக்கு, அதெல்லாம் செய்தாத்தான் நீ வெற்றி கண்டு விட்டா என்று சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு விதண்டாவாதமான செயல்னு தான் நான் நினைக்கிறேன். அண்டினுக்கு ஜுரம் வந்துடுத்து, கூப்பிட்டாங்க, ஜுரம் நோய் போயிடுது. அப்புறம் அது சமய சண்டையாக மாறுகிறதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அந்த பெரியவங்களுடைய பொறுப்புக்கு நாம விட்டுடும். உன்னுடைய மந்திரத்தை எழுதி நெருப்புல போடும், என்னுடைய மந்திரத்தை எழுதி நெருப்புல போடும். எது நிச்சயமாக எரியாம இருக்கோ அதுதான் உண்மையான சமயம் அப்படின்னு சொல்றான். இப்போ இப்ப சமய சண்டையாகவே உருவளந்து விட்டது இது இப்போ இல்லையா? ஆமா, அப்படி வந்ததுனாலதான் அதுல உண்மையை காண முடிகிறது அப்படின்னு ஒரு எண்ணி எழுதி போட்டாங்க. இப்ப திருஞான சம்பந்தர் என்ன பண்ணினார், இந்த மந்திரத்தை எழுதி போட்டால் இப்ப அந்த திருஞான சம்பந்தர் போட்ட மந்திரம் இப்ப இருக்கு, அத இப்ப போட்டோம்னா அது எரியாம இருக்குமா? தெரிஞ்சுவிடும், நிச்சயமா எழுந்துவிடும். இப்ப இந்த அந்த தேவாரம் போகமார்த்த பூன்முலையான்னு போட்டாருன்னு இருக்கு. அத நான் புஸ்தகத்திலிருந்து இப்ப கட்டி அதை நெருப்புல போட்டு பார்க்கலாமா? போட போயிடும், நிச்சயமா போயிடும், எரிஞ்சு போயிடும். அத இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டா? அந்த வாதத்தை நடத்துவதற்கு நமக்கு அதிகாரம் உண்டா? கிடையாது. அப்ப என்ன சொல்றார், இதுவரைக்கும் நாம் பாடின தேவாரத்தை எடுத்துக்கிட்டு வந்து அப்ப ஒருத்தன் திருஞான சம்பந்தர் கூடவே இருந்து இந்த சாத்தன் மாதிரி எழுதி இருந்திருக்கான். சம்பந்த சரணாலயர் அவரை பேர் சொல்றாங்க பெரிய புராணத்தில் அப்படி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகம், நிச்சயமா சொல்ல மாட்டேன். ஏட்டுச்சபடி தானே அப்பதெல்லாம் அதுல எழுதி வச்சிருந்திருக்காரு. இத இந்த கயிறு சாத்தி பாக்கிறது பார்த்திருக்காங்க. இந்த திருநாட்டு பதிகம் போகமார்த்த பூன்முறையான ஒரு பதிகம் வந்திருக்கு. சரி, அது கயிற்று எடுறான்ட்டார், கயிற்று எடுத்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பதியம் பாடுறார், இதை நான் நெருப்புல போட்டேன்னா இது எரியாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு பதியம் பாடுறார். இத கயட்டி இந்த நெருப்புல போட்டார். அவன் எழுதி கொடுத்த மந்திரத்தையும் போட்டான். அவன் போட்டது எரிஞ்சு போச்சு, இவர் போட்டது எரியாமல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நடைமுறையில அதை ஒத்துக்க உள்ள மாட்டாங்க இல்லையா? திருஞான சம்பந்தர் கையினால போடப்பட்டதுக்கு அது எரியாம இருக்கு, நம்ம கையில பட்டதுன்னா அது போயிடும், நிச்சயமா போயிடும். இப்பவும் சில மருந்துகள் கைப்படக்கூடாது, கைப்படக்கூடாது. அந்த மாதிரி அவருடைய திருக்கைப்பட்டது அது எரியாமல் இருக்கு. இப்ப நம்முடைய கைப்பட்ட எரிவு, அதுதான் இந்த திருநள்ளாற்று திருப்பதியம் போகமார்த்த பூன்முறையால் என்று சொல்லப்படும் திருப்பதியம். இப்பவும் புத்தகத்தில் பாத்தீங்கன்னா பச்சை திருப்பதியம் அப்படின்னு அதுக்கு பேர் இருக்கும், எரியாமல் இருந்தது அப்படின்னு பொருள் இல்லவா? தேவாரத்தில் பூரா பெரும்பகுதியான இடம் எடுத்த உடனே அம்பாள் பேர் தான் வரும். உண்ணாமுலை உமையாளோடும் அப்படி வருது இல்லையா? பெரும்பகுதி அப்படி வருது. காரணம் என்ன? அம்பாளுடைய அருள் தான் இவருக்கு. சுருங்க சொல்ல போனா அம்பாளுடைய திருப்பால் தான் இவருக்கு கை கொடுத்திருக்கிறது. அதனை உபசாரமாக சிவன் கொடுத்தான் என்று சொல்லிட்டாங்களே தவிர, திருஞான சம்பந்தருக்கு முக்கியமா வந்து அம்பாளுடைய அருள் தான் கிடைத்தது. அம்பா செய்தா அவன் செய்தது மாதிரி என்று கருதி விட்டாங்க. அதத்தான் பெரிய புராணம் சொல்லுகிறது, எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தருளி உன் அடிசில் என ஊட்ட உமை அம்மை. ஊட்டியது யாரு? அம்மை. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றோம், சிவன் கொடுத்த பால அவர் குடித்தார் அப்படின்னு நம்ம சொல்லிவிடுறோம். வீட்டில் இருக்க பொம்மநாட்டிகள் ஒரு தர்மம் பண்ணான்னா வீட்டில் இருக்கவன் பேர் தான் வரும் இல்லவா? ஒழுங்கான பொம்மநாட்டினா அதைத்தான் சொல்லியிருப்பான், எங்க வீட்டு ஐயா பேர் எழுதிங்க அப்படின்னு, இல்லாட்டி போனா என் பேர் எழுதிக்கிட்டு போவான் இல்லையா. என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தருளி உன் அடிச்சல் என விட்ட உமையம்மை, எதிர் நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தருளி, இதெல்லாம் அம்பிகையினுடைய செயலைத்தான் சொல்றார் சேக்கிழர். கண்மலர் நீர் துடைத்தருளி, கையில் பொற்கிண்ணம் அடித்து அண்ணலை அங்கு அழுகை தீர்த்து அங்கனார புரிந்தார் கடைசியில இல்லையா, அப்படிதான் வருது. இதெல்லாம் பெரிய தமிழ் விபன்னர்கள் சொல்ல வேண்டிய விஷயம், எனக்கு அவ்வளவு தூரம் தெரியாது, தெரிஞ்சதை சொல்றேன். இப்ப திருமலைப்பாலை கொடுத்தது யாரு? அம்பாள் தான், சிவன் பேர் தான் வருது இல்லையா, அதுவும் சேர்த்தான் இதுவும் சேர்த்தான் அப்படின்னு விட்டுடும். ஆனா இவர் பதியத்துல போகமார்த்த பூங்குலையாடும் பொன்னகலம், இப்போ நான் இந்த பதியம் பாடுறேன்னு வச்சுக்கோ, நான் திருவண்ணாத்துக்கு பரவரா போயிருக்கேன், இந்த பதியம் பாட ஆரம்பிச்ச உடனே எனக்கு இந்த போகமார்த்த அம்மையார் சந்நிதி தான் எனக்கு நெஞ்சுக்கு வரும், தர்பாரண்யேஸ்வரர் சந்நிதி இரண்டாவதா தான் எனக்கு வரும். எனக்கே அப்படி வருதுன்னு சொன்னா இப்ப திருவிழா சுமந்திர எப்படி வரும் அல்லவா? ஆமா, எண்ணி பார்க்கணும். பாகமாத்த பைங்கன் வெள்ளேற்று அன்னை பரமேற்றி, ஆகமாத்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல், நாகமாத்த நம்பெருமான் மேது நல்லாரே போகமாத்த நகரம் பாகமாத்த இந்த பதியத்தை நெருப்புல போட்ட பதியம் எரியாமல் இருந்தது என்று பெரிய புராணம் நமக்கு சொல்லுகிறது. பெரிய புராணம் தான் நமக்கு தெரியுது. அதுவும் போராதுங்கிறான். ஒரு தேர்தல் வச்சான், தேர்தல் தப்புன்னு சொல்றான் எதிர்கட்சிக்காரன், மறுபடியும் இந்த ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இப்ப நடக்குது நம்ம பாக்குறோமே. அந்த மாதிரி ரெண்டு அடுத்தபடி சொல்றான், இப்ப நெருப்புல போட்டி இல்ல, ஓ மந்திரத்தை எழுதி இப்ப வைகை ஆத்துல போற தண்ணி, இப்ப தண்ணி நிறைய ஓடுது வைகை ஆத்துல, அதுல போட அந்த ஏடு எழுத்து போச்சுன்னா அதுதான் உண்மையான மந்திரம் அப்படின்னு ஒத்துக்கொள்ளுவோம் அப்படிங்கிறான். இரண்டாவதம் பண்றதும் எதையும் செய்யணும் இல்லையா, அதுக்கும் ஒத்துக்கிறார் சுவாமி. முன்னே அந்த பதியத்தை கேட்டி போட்டார், ஜலநோய் போறதுக்கு மந்திரமாக அப்படி போட்டாரு, எந்த சமய சின்னத்துக்கும் அவ்வளவு பாட்டு கிடையாது. இப்பதான் சில பேர் விழிச்சுக்கிட்டு தன்னுடைய சமய சின்னத்துக்கும் பாட்டு பாடுறாங்க. நாம் பார்த்த வரையிலும் திவ்ய பிரபந்தத்துல இந்த நாமத்துக்கு பாடு கிடையாது. நான் பார்த்தவர்கள் இருந்ததுன்னா சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்குவேன். வைணவத்தில் அப்படி நாம் போடுறாங்களா இல்லையா, நீங்க பார்த்தது நான் பார்த்தவர்கள் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் அந்த பாட்டை எதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். அவருடைய திருநாமத்துக்கு இருக்கு நாராயணா என்னும் நாமம், குலந்தரும் செல்வந்தும் அடியார் படுதுராயனர் தான், நிரந்தரம் செய்யும் நெல் விசும்பரனும் அருள் பெருநெல்மொழிக்கும் வரந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயன செய்யும் நிரந்தரம் சொல்லை நான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாம் அது இருக்கு இல்லையா. நமச்சிவாய மந்திரத்துக்கு காதலாகி இருக்கு, துஞ்சலும் துஞ்சல் இருக்கு, இப்படி பதியங்கள் நிறைய இருக்கு இல்லவா, அந்த மாதிரி. சரி, வைகாத்தங்களுக்கு போ, ஓ மந்திரத்தை எழுதி நீ போடு, ஊர் மந்திரத்தை எழுதி நான் போடுறேன், எது எழுத்து போகுதோ அதுக்கு போன. அப்ப ஒரு பதியும் சொல்றார், வாழ்க அந்தனர் வானவரானினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண்ணாமே சூழ்க வைகமும் உயர்த்திருக்கவே என்பது அந்த திருப்பதி. எழுதி போட்டார், அது எழுத்து போச்சு என்பது வரலாறு, அது அப்புறமா பாத்துக்கலாம். அதுவரையிலும் பிறவி கூனனாக இருந்த பாண்டியன் பிறவிலேயே கூனன். அவன் நடுமத்தில் வந்ததில்லை. வேந்தனும் ஓங்குக என்ற சொல் இதுல வருது. வாழ்க அந்தனர் வானவர் ஆணியனும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக என்ற சொல்லு வந்தவொடனே இந்த கூனனாக அது வரணி இருந்தவன் நிமிந்து நின்னான். அன்னையிலிருந்து அவனுக்கு நின்ற சூர் நெடுமாறன்னு பேர் வந்து ஏடு எழுத்து போச்சு என்று நமக்கு பெரிய புராணம் சொல்லுகிறது. இந்த ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள்ல தான் மூணு நிகழ்ச்சிகள் நடந்து போச்சு. மூணுலையும் அவர்கள் தோற்று விட்டார்கள். இந்த திருஞான சம்பந்தருக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு இந்த மதுரை தான் இடமாக இருந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அதுக்கப்புறம் வேற எங்கேயும் அந்த மாதிரி வாதங்கள் நடந்ததாக பெரிய புராணத்துல எனக்கு தெரியல இருந்ததாக இல்லையா. ஏதோ சின்ன சின்னது நடந்ததே தவிர இந்த மாதிரி பெருசாக நடைபெறவில்லை. அப்புறம் கூன்பாண்டியன் நெடுமாறனாக சைவத்துக்கு தொண்டு செய்கிறான் என்று வந்துவிடுகிறது. இப்ப திருஞான சம்பந்தருடைய வெற்றி கிடைப்பதற்கு இடமாக இருந்த இடம் மதுரைதான் என்று எண்ணுவதற்கு இடம் இருக்கிறது. இந்த செயலை செய்வதற்கு பரமசிவன் துணை இருந்திருக்கிறான். அதுதான் மிக முக்கியம் இல்லையா. கடவுளுடைய செயல் தான் மிக முக்கியமாக நம்ம கருதப்பட வேண்டும். இப்போ நாம கூட நாம செய்தோம் நாம சொல்றதை விட கடவுள் செய்து வைத்தான் அப்படின்னு சொல்லிவிட்டா வம்பே கிடையாது. அப்படி திருஞான சம்பந்தர் வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதும் சந்தர்ப்பத்தை ஆண்டவன் திருவருளாலை ஏற்றுக்கொண்டு செய்ததும் அவன் போற்ற வேண்டிய விஷயம். அது இந்த தமிழ் பாட்டு இசையோடு அந்த பாட்டை பாடி நிரூபிச்சிருக்கிறார் அவர் அல்லவா. ஆக பாட்டு மாத்திரம் இல்லை, அந்த இசையும் அதுல சேர்ந்து இருக்கிறது. இப்ப இருக்கிற சைவர்கள் பூரா பாட்டை ஏத்துக்கிறாங்க, இசையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இசையை ஏற்றுக்கொண்டிருந்தா அந்த ஓதுவார்கள் எல்லாம் போற்றியிருப்பார்களே. ஓதுவார்கள் சைவத்தில் போற்றப்படவில்லை. இப்பொழுது முன்னையெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு இல்லையா. தேவார திருவாசகத்துக்கு விளக்கம் சொல்றவனுக்கு தான் நல்ல பெருமை இருக்கிறது, பாடுறவனுக்கு அந்த பெருமை இல்லை என்பது என்னுடைய எண்ணம் அப்படி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் என் மேல கோவப்படுறாங்க. இல்ல, முன்னவர்கள் எப்படி செய்தாங்களோ அதே மாதிரி அவன் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் எண்ணுகிறேன். இதே மாதிரி இன்னும் பல அற்புதங்களை திருஞான சம்பந்தவர் சமய தொண்டு மாத்திரம் இல்ல, ஜனங்களுக்கு இந்த தொண்டு அவர் செய்திருக்கிறார் என்பதை சிலதை திருஞான சம்பந்தர் எவ்வளவு வேணாலும் சொல்ல முடியும் என்ற கருத்தோடு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே திருஞான சம்பந்தர் தான் எனக்கு மிகவும் பிடிக்கும்னு என்று நினைத்துக் கொள்ளுவோம். என்றோடு இன்றைய நிகழ்ச்சி நடைபெறட்டும். நாம பஞ்சாட்டரம் சொல்லி இந்த நாடு நன்றாக இருக்கணும், எல்லோரும் நன்றாக வாழணும் என்று சொல்லி பஞ்சாட்டரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வேன்.
ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய 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 சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம நம சிவாய சிவாய நமவும் சிவாய.
நம பார்வதி பதையே.